الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبد الله ورسوله أما بعد أنبين إسلامي السعود أرغلي الله بن نغلي أرغلي سورة مائدة بن نغلي نوتي عراود وسنتي أرغلي தப்சீர் வகுப்பான இந்த வகுப்பில் நாம் இப்போது அடைந்திருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஆயத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில தகவல்கள் சென்ற எங்களுடைய நிகழ்ச்சியில் சொல்லப்பட்டது. அதில் விசேடமாக இந்த ஆயத்து இறக்கப்பட்ட காரணம் யாது? அல்லாஹு தஆலா மரணத் தருவாயை அடைந்த ஒரு மனிதன் தங்களுடைய சொத்துக்களுக்கு வசியத், அதாவது மரண சாசனம், உயில் எழுதுதல் என்றெல்லாம் சொல்லுவார்கள், வசியத்து செய்கின்ற போது இருவரை சாட்சியாக அமைத்து கொள்ள வேண்டும் என்ற சட்டத்தை தான் அல்லாஹு தஆலா இந்த இடத்துல, இந்த ஆயத்தில் பிரதானமான சட்டமாக சொல்கிறார். சோதரர்களே, சூரா மாயிதாவில் வரக்கூடிய சட்ட ரீதியான வசனங்களில் கடைசி வசனம் இது. இதுவரைக்கும் பல்வேறு விஷயங்களை அல்லாஹு தஆலா இந்த சூராவின் மூலமாக எங்களுக்கு விளங்கப்படுத்தினான். சட்ட ரீதியான வசனங்களில் மிக, அதாவது இறுதியான வசனமாக இந்த வசனம் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த வசனத்தினுடைய மைய கருத்து என்னவென்றால், சாட்சிகளை நிறுவுதல். இப்போ எங்களுக்கு தெரியும், நாங்கள் சென்ற வாரம் கடைசியாக பேசும்போது பல்வேறு அம்சங்களில் சாட்சிகளை அமைக்குமாறு இஸ்லாம் சொல்லியிருக்கின்றது. சாட்சிகளின் அடிப்படையில்தான் சட்டங்கள் அமையப்பெறும். விபச்சார குற்றத்தை ஒருவர் மீது சுமத்தினால் அதற்காக நான்கு சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். நான்கு சாட்சிகளை நிரூபிக்காத பட்சத்தில் குற்றத்தை கொண்டு வந்தவர் என்ன செய்வார்? குற்றவாளியாக ஆகிருவார். எனவே கண்டிப்பாக சாட்சி அவசியம். ஏன் அல்லாஹ் இவ்வளவு கடினமாக சமயத்தில் ஒருவர் ஒரு குற்றத்தை காணலாம், அல்லது ரெண்டு பேர் காணலாம், இரண்டு பேர் மூன்று பேர் கண்டாலும் கூட என்ன செய்யப்பட மாட்டாது, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, நான்கு சாட்சிகள் கட்டாயமாக அவசியம் என்பதை ஏன் அல்லாஹ் கட்டாயப்படுத்தியிருக்கின்றான் என்றால், இது விஷயத்தில் சாட்சிகள் இல்லாமல் இருந்தால் நாங்கள் அடுத்த பக்கத்தை யோசிக்கணும். சாட்சிகள் இல்லாது இந்த சட்டம் ஏற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் சமுதாயத்தில் கண்டவர்கள் கண்ட மாதிரி எல்லாம் குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிடுவார்கள். அப்போ இதில் சாட்சி கட்டாயம் வேணும், சாட்சி இருந்தாதான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது தெரிந்தால் அப்போ சும்மா அனாவசியமாக வீணாக என்ன செய்ய மாட்டார்கள், குற்றங்களை சுமத்த வரமாட்டார்கள். அப்போ நாங்கள் பொதுவாக இஸ்லாமிய சட்டங்களை பார்க்குற நேரம் சில இடங்கள் அல்லாஹு தஆலா சில கடுமையான சட்டங்களை வைத்திருக்கிறான். அதனுடைய காரணம் என்ன என்றதை ஆய்வு செய்தால் அதனுடைய அடுத்த பகுதி மேலோங்கிடக்கூடாது. அடுத்த பகுதி என்ன செய்யக்கூடாது? இப்போ அன்றைக்கு ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவருடைய ஒரு டிபேட் ஒன்றில், அதாவது முத்தலாக்குக்கு பிறகு மூன்று தலாக் சொல்லப்பட்ட அந்த பெண்ணை அதே கணவன் திரும்பவும் திருமணம் செய்வதாக இருந்தால் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் என்ன? என்ன சட்டம் இஸ்லாம் சொல்கிறது? அந்த பெண்மணி வந்து வேறு ஒரு திருமணம் செய்ய வேண்டும். வேறு திருமணம் செய்து அந்த கணவனோடு குடும்ப வாழ்க்கையில் என்ன செய்யணும், ஈடுபட வேண்டும். அதற்கு பிறகு அந்த கணவன் என்ன செய்யணும், டிவோர்ஸ் பண்ணணும், அவர் தலாக் சொல்லணும். அந்த கணவனுக்குரிய தலாக்கின் இத்தாவை முடித்த பிறகுதான் என்ன செய்யலாம், முதல் கணவனை விரும்பினால் மீண்டும். அவர் பேசும்போது விமர்சிக்கிறார், எப்படி என்று சொன்னால், இது எப்படி ஒரு பெண்மணி மூன்று முறை தலாக் சொல்லப்பட்டு கணவன்லேருந்து பிரிஞ்சா நாலாவது மீண்டும் அந்த கணவனோட சேர அந்த பெண் விரும்புகிறார் என்றால், இந்த கணவனும் விரும்புகிறார் என்றால், அப்போ அவங்களுக்கு அனுமதியை கொடுத்துட வேண்டியதுதானே. எதுக்கு நாங்கள் இடையில போட்டுட்டு, இல்லை நீ வேறு கல்யாணம் முடிக்கணும், திருமணி அவரோட வாழணும், தலா இது கடினமாக இல்லையா? அப்போ எனவே ரெண்டு பேரும் சேர விரும்புகிறாங்க என்று சொன்னால் அவங்களுக்கு அந்த சுதந்திரத்தை வழங்கி விடலாம் தானே. அப்போ எனவே இந்த சட்டம் வந்து கொஞ்சம் கடுமையானது, காட்டுமிராண்டித்தனமானது என்ற மாதிரி எல்லாம் என்ன செய்கிறாரு, பேசுகிறார். சகோதரர்களே, இப்படி ஒரு சட்டம் இல்லைன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள், மூணு தலாக்கோட நிற்காம 30 தலாக்கோ ஒரே நேரத்தில் சொல்லுவான். 300 தலாக்கையும் சொல்லுவான், விட்டா 3000 தலாக்கையும் சொல்லுவான். ஏன், தலாக்குக்கு ஒரு கணக்கு இல்லை. எத்தனை தலாக் சொன்னாலும் நான் விரும்பினா என்ன செஞ்சிடலாம், அந்த பெண்ணை வந்து மீண்டும் மனைவியாக்கி கொள்ளலாம். இப்போ 2 தலாக் சொன்ன கணவர் 3வது தலாக் சொல்ல யோசிப்பார். ஏன், 3வது தலாக்குக்கு பிறகு இருக்கக்கூடிய சட்டம் இந்த 2 தலாக்குக்கு பிறகு இருக்கக்கூடிய சட்டம் போன்றது அல்ல. அங்க சட்டம் வந்து வலுப்படுத்தப்பட்டிருக்குது, ஸ்ட்ராங் ஆக்கப்பட்டிருக்குது. 3வது தலாக்க சொல்லிட்டீங்களா, ஹலாஸ், மனைவி உங்களோட கையில இருந்து போயிருவான். நீங்க ரெண்டு பேரும் விரும்பினாலும் கூட என்ன செய்ய முடியாது, சேர்ந்து கொள்ள முடியாது, இன்னொரு திருமணம் முடிச்சு ஆகணும். இப்ப இந்த தலாக் சொல்ற வீதம் என்ன செய்யும், சமுதாயத்தில் குறையும். அப்ப அதை விளையாட்டாக என்ன செய்ய மாட்டார்கள், ஆக்கி கொள்ள மாட்டார்கள். அப்ப எனவே அல்லாஹு தாலா சட்டத்தில் கடுமையை ஏற்படுத்துகிறான் என்றால் அதனுடைய ஒப்போசிட், நாங்க ஒரு சைடை யோசிக்கிறோம், அவங்க ரெண்டு பேரும் சேர விரும்புறாங்களா, சேர்ந்துட்டு போவிட வேண்டியதானே அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் இதுல நீங்க லூஸ் விட்டீங்கன்னா அடுத்த பக்கம் என்ன செய்யும், நினைத்த மாதிரி எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிப்பார்கள், பெண்களோடு விளையாட ஆரம்பித்துருவார்கள்,
நினைத்த மாதிரி எல்லாம் தலாக் சொல்ல ஆரம்பித்துருவார்கள். எனவே அல்லாஹ் தஆலா அதை என்ன செய்கின்றான், தடுக்கின்றான். இப்படி ஒரு கடுமையான சட்டத்தினால அந்த ஸ்டேஜுக்கு என்ன செய்ய மாட்டார்கள், மிச்சம் கஷ்டமா இருந்தா தான், இதுக்கு பிறகு இவன் வேண்டான்னு நினைச்சா தான் போவானே அன்றி இல்லாட்டி என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். அதே போன்று சகோதரர்களே, இந்த விபச்சார விஷயத்துல அல்லாஹ் ஏன் இப்படி 4 சட்டம் இந்த கடும் சட்டத்தை வைத்திருக்கிறான் என்றால், இப்படி ஒரு சட்டம் இல்லாட்டி இந்த குற்றத்தை சர்வ சாதாரணமாக நினைச்சிவார்கள், சாட்டிடுவாங்க. அல்லாஹ் தஆலா இந்த 4 சாட்சி என்ற இடத்துல வந்து கணவன்மாருக்கு மட்டும் என்ன செஞ்சிருக்கிறார், ஒரு விதிவிலக்கு வழங்கி இருக்கிறார். ஒரு கணவன் வந்து தன் மனைவி விபச்சாரம் செய்ததை கண்டால் அவர் வந்து என்ன செய்ய தேவையில்லை, 4 சாட்சி கொண்டு வர தேவை. கணவனுக்கு அந்த சட்டம் கிடையாது, தன் மனைவி விபச்சாரம் செய்யறதை கண்டுட்டார்ன்றா அவர் வந்து 4 சாட்சி இல்லாமலேயே என்ன செய்யலாம், அந்த பெண் மீது விபச்சார குற்றத்தை சாட்டலாம். ஆனா அங்கேயும் பாருங்க, அல்லாஹ் என்ன செய்யலன்றா, அவர் நினைச்ச மாதிரி இவ விபச்சாரம் செஞ்சா நான் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. அல்லாஹ் சொல்றான், والذين يرمون ازواجهم ولم يكن لهم شهداء الا انفسهم, யாரெல்லாம் தன் மனைவிமார்கள் மீது விபச்சார குற்றம் சாட்டுகிறார்களோ அவர்களை தவிர அதற்கு வேறு யாரும் சான்று இல்லாவிட்டால் ஷஹாதத்து அஹதிஹிம் அர்பஉ ஷஹாதத், அவர் ஒரு ஆளுடைய சாட்சி 4 சாட்சிக்கு சமனானதுன்னு அல்லாஹ் சொல்றான். இது கணவனா இருந்தா மட்டும், ஆனா அதோட முடியல. வல் ஹாமிசா, 5வது ஒரு சட்டமேகிது, அவர் என்ன செய்யணும், நான் சொல்வது பொய்யாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது என்ன செய்யட்டும், என் மீது உண்டாகட்டும் அப்படின்னு தன்னைத்தானே சபித்துக் கொள்ள வேண்டும். இது லேசான வேலையா, இது தன்னைத்தானே அல்லாஹ்வுடைய சாபம் தன் மீது உண்டாகட்டும் என்று ஒரு மனிதன் தன்னை சபித்துக் கொள்வது என்பது லேசான ஒரு காரியம் அல்ல. ஏன்னா வாழ்க்கையை அழித்துக் கொள்ளும் காரியம், வாழ்க்கையே என்ன செய்கிறார், தானே தண்டனையை மேலிருந்து வரவழைத்துக் கொள்கிறார். அல்லாஹு தஆலா கண்டிப்பாக என்ன செய்ய போறான், அந்த மனிதனை தண்டிக்க போறான். அப்ப எனவே சகோதரர்களை, இப்படி பயங்கரமான, இவர் தனியிருந்து 4 பேருக்கு பதிலாக நான் ஒரு ஆள் சாட்சி சொல்றேன்னு சொல்லிடலாம், ஆனா 5வது சட்டம் லேசானதல்ல. அங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அடுத்த விடயம் என்ன, 4 சாட்சிக்கு பதிலா இவர் ஒரு ஆளுடைய சாட்சி போதும், என் மனைவி விபச்சாரம் செய்தாள் என்று சொல்லிட்டாரு. ஆனா அல்லாஹ் அதோட போதுமாக்கல்ல, சொல்லு, நான் சொல்வது பொய்யாக இருந்தால் என் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், நான் சொல்வது உண்மையாக இருந்தால் அவள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் சொல்ல சொல்லல. அல்ல, நீ அவட சப்ஜெக்ட் விடு, அவ பார்த்துக்கொள்ற, நீங்க சொல்லுங்க, நான் சொல்வது பொய்யாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் என்ன செய்யட்டும், என் மீது உண்டாகட்டும். உண்மையிலே ஈமான் உள்ள தக்குவா உள்ள கொஞ்சமாவது சொல்லுவாங்களே, ஒரு குறைஞ்ச அளவாவது உள்ளத்துல கடுகளவு அல்லாட அச்சம் இருக்கிற மனுஷன் என்ன செய்ய மாட்டான், இதை செய்யறதுக்கு முன்வர மாட்டான். எனவே சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டது என்றால் சகோதரர்களே, அதற்கு காரணம் சட்டங்களில் என்ன செஞ்சிடக்கூடாது, விளையாடி விடக்கூடாது. இப்ப நம்ம பாக்குறோம் நம்ம நாட்டு அரசியல் நிலைமைகள், என்ன நினைச்ச மாதிரி சட்டத்தை மாத்துறதும், நினைச்ச மாதிரி என்ன விளையாடுறதும், அவர்கிட்ட கேட்ட அவர் சொல்றாரு நாங்க சட்ட அடிப்படையில தான் நாங்க இந்த தீர்மானம் எடுத்துக்கிறோம்னு சொல்லி, இவர்கிட்ட கேட்ட இவர் சொல்றாரு சட்ட அடிப்படையில தான் நாங்க அது பிழைன்னு சொல்றோம், யாரு சொல்றா சரி, யாரு சொல்றது சரின்னு பொதுமக்களுக்கு பிரச்சனையா இருக்கு. எனவே சகோதரர்களே, அல்லாஹ் சட்டத்தில் கடுமையை உருவாக்கி இருக்கிறான் என்று சொன்னால் மக்கள் சட்டத்தோடு என்ன செய்யக்கூடாது, விளையாடக்கூடாது, அது லேசா என்ன செஞ்சிடக்கூடாது, எடுக்கிற கூடாது. இங்கேயும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், இந்த ஆயத்துல வந்து 2 சாட்சிகளை நீங்கள் நிறுவுங்கன்னு சொல்றான், நீங்க உயில் எழுதினால், நீங்க வசியத்து செய்தால், மரண சாசனம் எழுதினால், ரெண்டு சாட்சிகள் எழுதிங்க நீங்க நிறுவீங்கன்னு சொல்றான். இப்ப இந்த ஆயத்து ஏன் இறக்கப்பட்டது என்ற அந்த சபபுல் நுசூல் இறக்கப்பட்ட வரலாறு சென்ற எங்களுடைய நிகழ்ச்சியில் சொல்லப்பட்டது. சரி, அப்ப இனி இந்த ஆயத்தில் இருக்கக்கூடிய சட்டங்கள் என்ன என்பதை நாம் பார்த்தால், முதலாவது சாட்சிக்குரிய சட்டம் தான். ரெண்டு சாட்சிகளை நீங்க என்ன செய்ய நிறுவீங்க. இப்ப மரண சாசனம் என்பது வந்து ஆரம்ப காலத்துல கடமையா இருக்கு. பிறகு வாரிசுரிமை சட்டம் வந்த பிறகு அது கடமை அல்ல. மரண சாசனம் என்பது கடமை அல்ல, ஒருவர் விரும்பினால் என்ன செய்யலாம், அதை செய்து கொள்ளலாம்.
இப்ப அதற்கும் இஸ்லாம் என்ன செய்கிறது சொன்னா, ரெண்டு முக்கியமான நிபந்தனையும் வச்சிருக்குது. மரண சாசனம் ஒருத்தர் எழுதும் போது பிரதானமான ரெண்டு நிபந்தனைகள் என்ன? ஒன்று, மொத்த சொத்துல மூன்றில் ஒரு பகுதியில் தான் அவர் என்ன செய்ய முடியும், பிறருக்கு வழங்குவதாக சொல்ல முடியும். மூன்றில் ஒரு பகுதி, அதை விட கூடிய பகுதியில் என்ன செய்ய முடியாது, அவர் வழங்குவதாக சொல்ல முடியாது. சரி, அடுத்த சகோதரர்களே, சாட்சிகளை அல்லாஹ் என்ன செய்ய சொல்கின்றான், நீங்க எழுதுனீங்க என்று சொன்னா சாட்சிகளை நிறுவிங்க, உருவாக்குங்க. அப்படி இல்லை என்று சொன்னா நாளைக்கு என்ன செஞ்சிடும். அடுத்தது, இந்த மரண சாசன விஷயத்துல வந்து உலமாக்கல் அதுல ஒரு பகுதியை வந்து கடமையான ஒரு பகுதி இருக்குன்னு சொல்கிறார்கள். அதாவது, நீங்க யாருக்காவது எதையாவது கொடுக்க வேண்டியது இருந்தால், உங்களுக்கு கடன்கள் இருக்குமானால், அவைகளை குறித்து வைப்பது என்பது நீங்க மூத்தான பிறகு அது கொடுக்கப்படணும். எனவே அதை நீங்க உங்களுடைய வாரிசுக்காரர்களிடம் என்ன செய்யணும், குறிப்பிட்டு வைக்கணும். அதனாலதான் நபி அவங்க ஹதீஸ்ல சொல்லிக்கிறாங்க, பிறருக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் ஏதாவது இருக்குமானால், ஒரு மூமியினுடைய தலையில இருக்கக்கூடிய பொறுப்புகளை, ஹக்குகளை சொல்றாங்க, இரண்டு இரவுகள் அவன் உறங்க மாட்டான், இரண்டு இரவு கழியாது, அது எழுதப்படாத நிலையிலன்னு சொல்லி, எழுதப்படாத நிலையில என்ன, இரண்டு இரவுகளை கழிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அவன் அவங்க ஒரு இரவுன்னு சொல்லல, ரெண்டு இரவுன்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு பரவாயில்ல, நீங்க மூச்சு விட்டுக்கோங்க, அடுத்த நாள் ரெடியா இருக்கணும். அடுத்த நாள் என்ன செய்யணும், ஏன் சகோதரர்களே நாங்கள் சொல்லாம மூத்தா போயிட்டோம் சொன்னா ரெண்டு பிரச்சனை வரலாம். நாளைக்கு உரிமை இல்லாதவர்களும் வந்து எனக்கு தரைக்கு கேட்டு வரலாம், அப்பயும் ஒரு பிரச்சனையை சந்திக்கிற வேலை வரும். அல்லது உரிமை உள்ளவர்கள் கேட்டு வருகின்ற போது இவங்க வாரிசுக்காரர்கள் அவருடைய உரிமையை கொடுக்காம கூட இவங்க என்ன செய்யலாம், இல்லை எங்கட வாப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லல, எங்கட மூத்தா போன மையத்தை அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லல, அது எங்களுக்கு தெரியாது அப்படி என்று சொல்லி பேராசை பிடிச்சவங்களா இருந்தா என்ன செஞ்சிருவாங்க, பேராசை பிடிச்சவங்களா இருந்தா இல்லாம ஆக்கிடுவாங்க. சகோதரர்கள், ஷேக் ஹாலித் அல் முஸ்லிஹ், உங்களுக்கு தெரியும், சவுதி அரேபியக்கூடிய உலமாக்கல் ஒரு ஆள், இன்றைக்கு நான் அவருடைய ஒரு கிளிப் கேட்டேன். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஒரு கேட்கிறாரு, நான் என் வாப்பா மூத்துக்கு பிறகு நான் வந்து மணால கனவுல காண்கிறேன், அவர் வந்து கஃபன் செய்யப்பட்டிருக்கிறார் சொல்றாரு, மூத்து கஃபன் செய்யப்பட்டிருக்கிறார், நான் போய் இதுகிட்ட நிக்கிறேன், என்ற தள்ளி கேட்கிறார், வாப்பா என்னிடம் பணம் கேட்கிறார். அப்ப இது என்ன, இது நான் ஏதாவது வாப்பாக்கா வேண்டி செய்யணுமா, நினைக்கிச்சா வாப்பாக்கா வேண்டி ஏதாவது செய்யணும். அப்ப அவர் சொல்றாரு, கனவு சட்டத்துக்குரிய சான்று அல்ல, கனவு வச்சு நாங்க என்ன செய்ய முடியாது, சட்டங்கள் உருவாக்க முடியாது, ஆனாலும் சில விஷயங்களுக்கு அது அறிகுறியாக இருக்கலாம். அவர் மீது ஏதாவது பொறுப்புகள் கடன்கள் இருக்கிறத வந்து அவர் வலியுறுத்துறதாக இருக்கலாம். அதனால் அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் விசாரிங்க, யாருக்காவது அவர் ஏதாவது வழங்க இருக்கிறதா என்பதை விசாரிங்கள். அப்படி ஒன்றும் இல்லாட்டியும் கூட அவருடைய பேரில் சில தர்மங்களை செய்யுங்க, அவருடைய பேரில் என்ன செய்யுங்க, அது அவருடைய அப்படி ஏதும் இருந்தால் அதை பூர்த்தி செய்து வைக்கலாம். இப்போ சட்டம் இல்லாவிட்டாலும் இது ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சொல்லக்கூடிய அறிகுறியாக என்ன செய்யலாம், இருக்கலாம் என்ற ஒரு விளக்கத்தை என்ன செய்கிறார். அப்போ விசேஷமாக மரணிப்பவர்களுக்கு பொருளாதார ரீதியான கடமைகள் இருக்குமானால், அதுவும் விசேடமாக பிறருக்கு வழங்க வேண்டிய கடன், வேறு ஏதாவது பொறுப்புகள் அப்படி இருக்குமானால், அதை கண்டிப்பாக அவர் என்ன செய்யணும், எழுதி தன்னுடைய குடும்பத்தவர்களிடம். அதனால தான் இஸ்லாம் வாரிசுரிமை சட்டத்தை அல்லாஹ் சொல்கின்ற இடத்துல எல்லாம் இன்ன பங்குகளை கொடுங்கன்னு சொல்ற நேரத்தில் கடன் இருந்தால், அவர் ஏதாவது மரண சாசனம் எழுதியிருந்தார், உயில் எழுதியிருந்தால், யாருக்காவது எதையாவது கொடுக்க சொல்லி அதை நிறைவேற்றின பிறகுதான் குடும்பத்தவர்களுக்கு இருக்கிற சொத்தை என்ன செய்யணும், நீங்க பிரிக்கணும் என்ற சட்டத்தை சொல்றான். எனவே பொருளாதார ரீதியான சட்டங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து பயங்கரமானது, அதுல கவனமாக என்ன செய்யணும், மூமியங்கள் இருக்க வேண்டும். சரி, அடுத்த சகோதரர்களை இப்ப இங்க அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல என்ன செய்கின்றான், ரெண்டு சாட்சிகளை. இந்த ரெண்டு சாட்சி எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது இஸ்னானி தவா அதிலி மிங்கும். அப்ப அந்த ரெண்டு சாட்சி எப்படி இருக்கணும் என்று சொல்லும் போது நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும். அப்ப எனவே சாட்சிக்காக நாங்கள் நிறுத்துபவர்கள் வந்து நல்லவர்களாக நேர்மையாளர்களாக இருக்க வேண்டும். கண்டவர்கள்லாம் என்ன செய்ய முடியாது, சாட்சிக்கு எடுக்க முடியாது. சரி, எப்படி நாங்கள் முடிவு செய்யறது இவர் நேர்மையானவர் நல்லவர், சமுதாயத்தவர்களுடைய சான்றை வச்சு தான் என்ன செய்ய முடியும். ஏன்னா இப்ப ஒருவர் வந்து நல்லவரா கெட்டவரா என்றத நேரடியாக அவரோட பொடியை பார்த்து நாங்கள் என்ன செய்யலாது, டிசைட் பண்ணே இல்லாது. அப்ப அவரை சூழ இருக்கக்கூடிய மக்கள் அவரை பற்றி என்ன கருத்து சொல்கிறார்கள், அதனாலதான் நபி அவங்க சொல்லிக்கிறாங்க, அதாவது அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹிதான், ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனின் வழியில் இருப்பான். எனவே உங்களில் ஒவ்வொருவரும் யாரோடு நண்பத்துவத்தை அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க வச்சுக்கொள்றீங்க என்றதை நீங்க பாருங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் மாரை பார்த்து என்ன செய்வாங்க, உங்களை டிசைட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மாரை பார்த்து என்ன செய்வாங்க, உங்களை டிசைட் பண்ணுவாங்க. அப்போ ஒருவர் நல்லவரா கெட்டவரா என்றதை நாங்கள் ஆய்வு செய்வதற்கு அவரோட அறிமுகமான மக்களிடம் விசாரித்து தான் என்ன செய்ய முடியும். சரி, அப்ப எனவே சாட்சிகளை நிறுவும் போது அந்த சாட்சிகள் வந்து நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று நீங்க பிரயாணத்தில் இருந்தா உங்கள் அல்லாத ரெண்டு பேரை நீங்க என்ன செய்யலாம். இப்ப இதுதான் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், அதாவது இந்த சம்பவத்தோட சம்பந்தப்பட்ட இந்த வசனம் இறங்குவதற்கு காரணமாக இருந்த அந்த சம்பவத்தில் அந்த புதைல் என்ற சஹாபி என்ன செய்கின்றால், பிரயாணம் போய் அவர் மரணிக்கின்றார். அப்போது அவரோடு இருந்த ரெண்டு முஸ்லீம் அல்லாதவர்களைத்தான் என்ன செய்கின்றார்கள், அவங்க வந்து சாமான்களை கையில் கொடுத்து சாட்சியாக அவங்கள ஆக்குறாங்க, நீங்க போய் என்ன செய்யுங்க, இதை எங்களை குடும்பத்தவர்களிடம் ஒப்படைங்கன்னு சொல்லி. அப்ப எனவே முஸ்லீம் அல்லாதவர்களை வந்து நாங்கள் சாட்சிகளாக கொண்டு வரலாமா என்றால், இத்தகைய ஒரு சங்கடமான சூழ்நிலையாக இருந்தால் பிரயாண சிலமுலமாக்களுடைய கருத்தண்ட பிரயாணத்தில் உங்களுக்கு முஸ்லிமான சாட்சிகள் கிடைக்காத போது, பிரயாணத்தில் முஸ்லிமான சாட்சிகள் கிடைக்காத போது நீங்க என்ன செய்யலாம், முஸ்லீம் அல்லாதவர்களை வந்து நீங்க எடுக்கலாம். அப்ப முஸ்லீம் அல்லாதவர்களை எடுக்கிறதா இருந்தா இப்படியான தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையா தான் இருக்கணும். முஸ்லீம்கள் இருக்கும் போது முஸ்லீம் அல்லாதவர்கள் நாங்க என்ன செய்ய முடியாது, சாட்சியாக கொண்டு வர முடியாது. அப்ப பிரயாணம் சங்கடமான சூழ்நிலை, இந்த நிலையில நீங்க என்ன செய்யலாம், முஸ்லீம் அல்லாதவர்களை சாட்சிக்கு கொண்டு வரலாம். சரி, அப்ப இது இதோட மட்டும் உள்ளதா அல்லது ஏனைய வாழ்க்கையினுடைய பகுதிகளுக்கும் எடுக்கலாமா என்றால், உலமாக்கள்ட சிலருடைய கருத்து என்ன, இல்ல வேற எந்த பகுதிக்கும் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. வேறு சில உலமாக்களுடைய கருத்து என்னன்னா, சங்கடமான சூழ்நிலை என்று எதெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் என்ன செய்யலாம், சங்கடமான சூழ்நிலை நிர்பந்தம். உதாரணமாக ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் மௌத்தாயிட்டாருன்னு வைங்க, இப்ப இவர் மௌத்தாயிட்டாரா இல்லையா நாங்க டிசைட் பண்ணலாமா, டாக்டர்ஸ் தான் இது டிசைட் பண்ணணும் அப்படியே இல்லையா. ஒரு பாடி அவர் வந்து எந்த உணர்வும் இல்லாமல் இருக்கிறார், இவர் மூத்தாயிட்டாரா இல்லையா. இப்போ நாங்கள் அந்த காலத்தில் நாடி பிடிச்சி கையை பிடிச்சி எல்லாம் என்ன செய்வாங்க, டிசைட் பண்ணுவாங்க. இன்னைக்கு வைத்தியம் வளர்ந்த பிறகு இந்த டிசிஷன் எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, அதாவது உறுதியானதாக இருக்க மாட்டாங்க. இல்லை டாக்டர்ஸ் மாரை வந்து பார்த்து என்ன செய்யணும். சரி, இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு நன் முஸ்லீம் டாக்டர் தான் இருக்கார்ன்னு வைங்க, வேற ஒருத்தரும் இல்லை. இப்போ இவருடைய சான்றை வச்சு இவரை கொண்டு போய் அடக்கலாமா, இவருடைய சான்றை வச்சு. அப்ப முஸ்லீம் டாக்டர்ஸ் இல்லை என்று வந்தால் அப்படியான தருணத்தில் முஸ்லீம் அல்லாத வைத்தியர்களுடைய சான்று இதெல்லாம் நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அவர் சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு, ஹலாஸ் ஆல் மௌத்துன்னு சொல்லி இப்ப இவரை கொண்டு போய் என்ன அடக்கம் செய்வதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்யலாம். சகோதரர்களே, அதே போன்று இந்த சம்பவத்தில் வந்திருக்கக்கூடிய ரெண்டு பேரையும் பொறுத்த வரைக்கும், அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு கிறிஸ்டியன்ஸ், ஒன்று அதி இப்னு பத்தா என்று சொல்லக்கூடிய ஒருவர், அடுத்தது தமீமுத்தாரி சஹாபி, அவர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால. அப்ப இந்த ரெண்டு பேரும் அந்த நேரத்தில் எப்படி இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. எனவே உலமாக்கள் ஒரு சாராருடைய கருத்து என்னன்னா, கிறிஸ்தவர்களான காவிர்களை தான் என்ன செய்ய முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும், என்ற சம்பவத்தில் வந்தவங்க அவங்க தான். வேறு சொல் உலமாக்களுடைய கருத்து என்ன, இல்லை காவிர்கள் யாரா இருந்தாலும் என்ன செய்யலாம். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, சம்பவத்தில் வந்தவங்க அவங்க தான், அதனால அவங்கள தான் நாங்கள் என்ன செய்யணும், எடுக்கணும். மற்றவங்க என்ன சொல்றாங்க, இல்லை எல்லா காவிரையும் என்ன செய்யலாம், எடுக்கலாம். காரணம் அல்லாஹு தஆலா எந்த காவிர் என்றதை குறிப்பிடாம மின் ஹைரிக்கும், உங்களில் அல்லாதவர்கள், அப்ப முஸ்லீம் அல்லாதவர் என்று பொதுவா சொல்லிக்கிறான். அப்ப அதுக்கு காரணம் சொல்றாங்க, பாருங்க சில மசாலாக்களை வந்து வேதக்காரர்கள் யூத கிறிஸ்தவர்கள் தான் என்பது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. காவிர்கள் வேதக்காரர்களுடைய உணவு உங்களுக்கு ஹலால், அல்லாஹ் சொல்றான். அப்ப அங்க என்ன செஞ்சுக்கிறான், எந்த காவிர் என்றதை சொல்லிக்கிறான். அப்ப காவிர்கள் ஒரு சாரார் தான் இதற்கு வருவார்களா இருந்தால் அந்த சாரார் என்ன செய்யப்பட்டிருக்கும், குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்ப அதே போல அல்லாஹு தஆலா வேதக்காரர்களை குறித்து சொன்ன இன்னொரு மசாலா என்ன, திருமணம். முஸ்லீம் அல்லாத பெண்களை திருமணம் செய்வது சட்டத்தில் வந்து வேதக்கார பெண்களை என்ன செய்யலாம், திருமணம் செய்யலாம். அப்படித்தானே, இந்த சட்டம் தெரிந்தானே எல்லாருக்கும், வேதக்கார பெண்களை என்ன செய்யலாம். குர்ஆன்ல இப்படி ஆகிக்குது இல்லாடி அடிஷனல் என்ன சரிக்குதா, நான் யாருக்கு தெரியும், குர்ஆன்ல சட்டம் இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறதா அல்லது அடிஷனலா என்ன சரி சேர்த்து என்ன நிறைய சமுதாயத்தில் சொல்லப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, யூத கிறிஸ்தவ பெண்களை திருமணம் செய்யலாம். அப்படித்தான் சொல்லப்படுறது, யூத கிறிஸ்தவ பெண்களை என்ன, திருமணம் செய்யலாம். அல்ல என்ன சொல்றான், யூத கிறிஸ்தவ பெண்களில் இருக்கும் பத்திரி பெண்களை, சும்மா ரோட்ல திரியிறவன் அல்ல, யூத கிறிஸ்தவ பெண்களில் இருக்கக்கூடிய பத்தினிகளை, அவங்களையும் பேணுதலான பக்குவமான வாழ்க்கையை கடைபிடிக்கிறோம் என்ன செய்வாங்க, இருப்பாங்க அப்படியான பெண்கள். அப்ப யூத கிறிஸ்தவ பெண்களை முடிக்கலாம்னு சொன்னதோடு அதை மொத்தமா எவ்வளவு வேண்டாலும் முடிக்கலாம் என்று அர்த்தம் கிடையாது, இல்ல அவர்களில் இருக்கக்கூடிய பத்தினித்தனமான பெண்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். சரி, அப்ப இந்த வசனத்துல வந்து என்ன செய்யப்படல, காவிர்கள் யார் என்று சொல்லப்படல. அதனால காவிர்கள் யூத கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது சிலை வணங்கிகளாக இருந்தாலும் சரி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில அவர்களை சாட்சி அளிக்கிறதுக்கு எடுக்கலாமா என்றால் எடுக்கலாம். ஆனால் முஸ்லீம்கள் இருக்கும் போது என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. சமயத்தில் யாருன்னு சொல்லுவாங்க, முஸ்லீமை விட சில டைம்ல, ஏன்னா முஸ்லீம் அல்லாதவங்க நேர்மையா நம்பிக்கையா என்ன செய்வாங்க, நடந்து கொள்வாங்கன்னு சொல்லி. சகோதரர்களே, இது சில சந்தர்ப்பத்தில் இது உண்மையாக இருக்கலாம். இருந்தாலும் ஒரு மூமியினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் இகிதே, இந்த ஈமான்ட வெலிவேஷன் அல்லாடத்தில் வந்து லேசானதல்ல. அது என்னச்சா, இப்போ நாங்கள் இவருடைய இதை பார்க்குறோம், என்ன நீட்டானவர் நேர்மையானவர், ஆனால் உள்ளத்தில் குஃபர், உள்ளத்தில் என்ன இது குஃபர் இது. இப்போ இந்த குஃபருடைய பாரதூரம் எந்த அளவு, இப்போ இவர் யார், இவர் முஸ்லீம் ஆனால் இவர் மோசமான ஒரு ஆள், அப்போ இவர்கிட்ட பாவம் பாசிக்குன்னு சொல்லுவாங்க, கெட்டவர். ஓகே, இவருடைய கெட்ட அந்த செயல்களையும் இவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குஃபுரையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணா எது பெருசு. ஹதீஸ்ல வந்திருக்கிறது அல்லாஹ் சொல்றான், இப்னு ஆதம் லௌ பலகத் ஸுனூபுக்கு அனான ஸமா, உனது பாவங்கள் வானத்தை முட்டினாலும், வானத்தை முற்ற அளவுக்கு நீ என்ன செய்கிறாய், பெரிய பெரிய பஞ்சமா பாதங்களை எல்லாம் பாதகங்களை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாய், ஆனா சும்ம லகைதனி வலா துஷ்ரிக்கு பி ஷைஆ, எனக்கு ஏதொன்றையும் இணை வைக்காது, யாரையும் எனக்கு இணையாக்கிறாது, நீ என்னை சந்தித்தால் ஃபர் துலக வலா உபாலி, அல்லாஹ் சொல்றானா உன்னை நான் மன்னிப்பேன், உன்னுடைய எந்த பாவத்தையும் நான் பொருட்படுத்த மாட்டேன், உன்னை மன்னிப்பேன், உன்னுடைய எந்த பாவத்தையும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் பொருட்படுத்த மாட்டேன். சோதரே, கியாமத்துடைய நாளில் ஒரு காவிரை பார்த்து கேட்கப்படுமா, உன்னிடம் உலகம் நிரம்பும் அளவுக்கு தங்கம் இருந்தால் அது அனைத்தையும் எனக்கு கொடுத்து விடு, நான் நரகத்திலிருந்து உன்னை காத்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சொன்னால், அல்லாஹ் காவிர பார்த்து கேட்பானா, துனியா நிரம்புற அளவுக்கு தங்கம், துனியா நிரம்புற அளவுக்கு தங்கம்னா யோசிச்சு பாருங்க, லேசான ஒரு சில ஒரு அளவா தங்க கடைக்கு போனா அந்த தங்கத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன, இப்ப பாருங்க மார்க்கெட் சொல்ல என்ன ஒரு கிலோ தங்கம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிக்காங்க, மக்கள் முண்டி அடிச்சு கொண்டு நினைக்கிறாங்க, ஒரு கிலோவுக்கு இவ்வளவு பெரியதுன்னு சொன்னா சுபஹானல்லாஹ், உலகம் நிரம்பும் அளவு தங்கமாக இருந்தால் அதனுடைய பெருமதி என்ன. அல்லாஹ் சொல்கிறான், நபி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் காவிரை பார்த்து கேட்பானா, இது அவளையும் என்கிட்ட குடு, நான் இன்னைக்கு நரகத்திலிருந்து உன்னை என்ன செய்யறேன், நான் பாதுகாத்து விடுகின்றேன், செய்வாயான்னு கேட்பானா, உடனே அல்லாஹ் நான் ரெடி, நான் ரெடி அவ்வளவே தாரேன் என்று சொல்வானா. அப்ப அல்லாஹ் கேட்பானா, நீ உலகத்துல வாழ்ற நேரம் நான் உன்ட்ட தங்கமா கேட்டனா, நரகத்திலிருந்து நீ உன்னை பாதுகாக்கிறதுக்கு நான் உன்னை கேட்டது தங்கமா, அட என்ன ஈமான் கொள் என்று தானே சொல்கின்றேன், என்ன ஈமான் வமாமன் ஆகும், அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், அல்லாவை நம்பிக்கை கொள்வதற்கு இவர்களுக்கு என்னதான் தடை ஏற்பட்டு விட்டது, என்னதான் நீங்க கண்டுட்டீங்க சகோதரர்களே? வீம்புக்காக, விரண்டாவதற்காக இப்படி எல்லாம் மக்கள் அல்லாவை என்ன ஏற்றுக்கொள்ளாமல், விசுவாசம் கொள்ளாமல் இருக்கிறார்கள். எனவே ஒரு மூமினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான், அந்த ஈமானு கல்லாடத்தில் இருக்கக்கூடிய பெருமதி, அது சாதாரணமானதல்ல. அல்லாஹ் நபி அவங்க சொல்றாங்க, கடைசியாக நரகத்திலிருந்து ஒரு சாராரை வெளியேற்றுமாறு அல்லாஹ் சொல்லுவானாங்க, இவங்களை வெளியாக்குங்க. அப்ப ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு சொன்னா, கடுகளவு ஈமான் இருக்கக்கூடிய யாவரையும் நரகத்திலிருந்து வெளியாக்குங்கள். அப்ப கடுகளவு ஈமானும் இல்லாட்டி அவருக்கு நரகத்திலிருந்து வெளியாகிற சான்ஸ் என்ன? அறவே கிடையாது. அப்ப பாருங்க, இந்த நரகத்திலிருந்து ஒரு பெரிய பாதுகாப்பை எது வழங்குது என்று சொன்னா, உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான். அல்லாஹு தஆலா மனிதனுடைய அந்த ஈமானுக்கு அவ்வளவு பெரிய. அப்ப எனவே மூமீன்களைத்தான், முஸ்லீம்களைத்தான் நீங்கள் சாட்சியாளர்களாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ் சட்டம் போடுகிறான் என்றால், அல்லாஹ் சட்டம் போடுகிறான் என்றால் சகோதரர்களே, யஃபஅலு மா யஷா வயஹ்குமு மா யுரீத், அவன் நாடியதை சட்டமாக்குவான், அவன் நாடியதை செய்வான், அது அவனுடைய உரிமை. அப்ப அல்லாஹ் இங்க அப்படித்தான் சட்டம் போட்டிருக்கிறான், நீங்க முஸ்லீம்களை தான் என்ன செய்யணும். அப்ப நிர்பந்தமான சூழ்நிலையாக இருந்தால் நீங்க என்ன செய்யலாம், நீங்க காபிர்களை சாட்சியாக ஆக்கலாம், பிரச்சனை கிடையாது. சரி சகோதரர்களே, பிறகு இந்த சாட்சியாளர்கள் யாரை நீங்க சாட்சியா ஆக்குனீங்களோ, அவங்க வந்து தங்களுடைய சாட்சியில் நேர்மையாளர்களாக இருந்து விட்டால், ஒப்படைச்சத உரிய முறையில உரிய விதத்தில் அந்த சாட்சியை கொண்டு வந்து சொல்லிட்டாங்கண்டா, சாமான ஒப்படைச்சிட்டாங்கன்னு சொன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, சப்ஜெக்ட் அதோட க்ளோஸ் ஆகிடும். ஆனா அல்லாஹ் சொல்கிறான், இனி இர்தபுதும், அவர்களுடைய சாட்சியத்தில் நீங்கள் சந்தேகப்பட்டால், அவர்களுடைய சாட்சியத்தில் நீங்கள் சந்தேகப்பட்டால், இப்ப அந்த புதைல் என்ற சஹாபி என்ன செஞ்சாங்களாம், என்னென்ன சாமான் என்றதை வந்து அவர் எழுதினாராம். அவர் இந்த ரெண்டு காபிர்களிடத்திலே சாமான ஒப்படைக்கும் போது என்னென்ன பொருட்கள் என்றதை எழுதி அதை அதுக்குள்ளே வச்சுட்டாராம். ஆனா இவங்களுக்கு அது தெரியாது. இவங்க கொண்டாந்து சாமான ஒப்படைச்ச பிறகு அவங்க புதையல திறந்து பார்த்தாங்க, உள்ளுக்கு ஒரு பேப்பர் இருந்துச்சு, அந்த பேப்பர் எடுத்து படிச்சு பார்த்தா என்னென்ன சாமான் எல்லாம் இருக்கு. அப்ப செக் பண்ணி பார்த்தா சாமான் குறையுது. அப்ப சொன்னாங்க, இல்ல சொல்லப்பட்ட சாமான் சிலது என்ன இல்ல. அப்ப இவங்க வந்து இல்ல நாங்க தந்த அவ்வளவு என்ன செஞ்சிட்டோம், கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிதான் அவர்கள். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் நீங்க அந்த சந்தர்ப்பத்தில் இந்த ரெண்டு சாட்சியாளர்களிடத்திலும் சத்தியம் செய்யுமாறு சொல்லுங்கள், அல்லாவை கொண்டு சத்தியம் செய்யுமாறு சொல்லுங்கள். இப்ப நான் கேட்கல, அவன் காவிரே, அவன் காவிரா இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான், அல்லாவை கொண்டு சத்தியம் செய்ய சொல்லு, என்ன செய்வான்? அப்படி செய்யும் போது சகோதரர்களே அவர்களுக்கு அச்சம் வரும். ஃபயுக்குசிமானி பில்லா, அவர்கள் என்ன தஹ்பிசூனஹுமா மின் பஅதி ஸலா ஃபயுக்குசிமானி பில்லாஹி இனிர்தபுதும், நீங்கள் சந்தேகப்பட்டால் தொழுகைக்கு பிறகு அவர்களை சத்தியம் பண்ணுமாறு சொல்லுங்கள். தொழுகைக்கு பிறகு அவர்களை சத்தியம் பண்ணுமாறு சொல்லுங்கள். எப்படி சத்தியம் பண்ணணும்? லா நஷ்டரி பிஹி சமனன் வலவ் கான ஜா குர்பா, நாங்க எந்த ஒரு பொருளையும் என்ன செய்யல, நாங்க இதற்கு பதிலாக நாங்க எடுத்துக்கொள்ளல. வலா நக்துமு ஷஹாதத் அல்லாஹ், அப்ப அவங்களோட சொந்தக்காரர்களா இருந்தாலும் இந்த சாட்சியத்தை அல்லாஹ் சொல்ல சொல்றான். இல்ல சொந்தக்காராக்களே, அவங்கள்ட்ட போய் எப்படி சாட்சி கேட்கறது? இப்ப காவிர்கள்லையும் சொந்தக்காராக்கள் இருந்தா இந்த சொந்தக்காராக்கள்கிட்ட போய் எப்படி சாட்சி கேட்கறதுன்னு என்ன செய்யக்கூடாது? இல்ல, நீங்க சந்தேகப்பட்டால் சாட்சியை அவர்களிடம் அதாவது சத்தியம் செய்யுமாறு அவர்களிடம் கேளுங்கள். அவங்க சத்தியம் செய்யும் போது வலா நக்துமு ஷஹாதத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த சாட்சியை நாங்கள் மறைத்து விட மாட்டோம், இன்னா இதல்ல மினல் ஆசிமீன், அவ்வாறு நாங்கள் செய்தால் அவர்கள் குற்றவாளிகள், நாங்கள் குற்றவாளிகள் என்று அவர்கள் சத்தியம் பண்ணி சொல்லட்டும் நல்லா சொல்றான். சகோதரர்களை இதுல கவனிக்க வேண்டியது என்ன, சத்தியம் எப்போது தேவைப்படும்? சந்தேகப்பட்டாதான். சந்தேகப்படலன்னு சொன்னா அப்போது என்ன செய்ய தேவையில்ல, சத்தியம் பண்ணுமாறு சொல்ல தேவையில்ல. தொழுகைக்கு பிறகு சத்தியம் பண்ணுமாறு அல்லாஹ் சொல்கின்றான். இப்ப தொழுகைக்கு பிறகு என்று ஏன் சொல்லப்பட்டது? அதே விசேடமாக இந்த இடத்துல உலமாக்கள் சொல்றாங்க, இது அசர் தொழுகையை குறிக்கக்கூடிய வார்த்தை. பொதுவாக தொழுகை என்று சொல்லப்பட்டாலும் அசர் தொழுகை, ஏன்னா எல்லா தொழுகையை விட எங்களுக்கு தெரியும் அசர் தொழுகைக்கு தனியான சிறப்பு விசேடம் என்ன இருக்கின்றது. குர்ஆன் அல்லாஹு தஆலா ஹாஃபிது அல ஸலவாத் வஸ்ஸலாத்தில் வுஸ்தா, தொழுகையில் பேணுதலாக இருங்கள், தொழுகையில் பேணுதலாக இருங்கள் என்று சொன்ன அல்லாஹ் விசேடமாக என்ன செய்கின்றான், தொழுகையில் பேணுதலாக இருங்கள் என்று சொன்னால் விசேடமாக அசர் தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றான். சகோதரர்களே, அசர் தொழுகை பல்வேறு காரணங்களால் தவறி விடுவதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா சமயத்தில் டயர்டில் தூக்கம், சமயத்தில் பிஸ்னஸ் பிஸி, இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனை, அப்ப அந்த அசர் தொழுகையில் மக்கள் கவனமீனமாக இருக்கிறார்கள். நபி அவங்க சொன்னாங்க, யார் சுபஹுடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும் பேணி தொழுவார்களோ அவர்கள் சுவனம் நுழைந்து விடுவார்கள். அப்படின்னா ஏனைய தொழுகைகளை தொழ தேவையில்லைன்னு அர்த்தம் எடுத்துக்கூடாது. என்ன சுபவையும் அசரையும் பேணி தொழுகிறவர் லுஹர் மகரபிஷால கட்டாயம் ரொம்ப பேரத்தில் அறிப்பார்கள். இந்த பிஸியான நேரத்திலே தூக்கமான நேரத்திலே பேணுதலா இருக்கிறாருன்னா ஏனைய நேரத்தில் என்ன செய்வார், ஆட்டோமேட்டிக்காக அவர் பேணுதலா இருப்பார். அப்ப எனவே இந்த ரெண்டு தொழுகை, அப்ப அசர் தொழுகை என்பது இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த தொழுகையுடைய நோக்கம் என்ன, அதுதான். அப்ப அல்லாஹு தஆலா தொழுகைக்கு பின்னால் அவர்களை ஏன் சத்தியம் செய்ய சொல்கிறான், உண்மையில் அவர்களுடைய உள்ளத்துல ஒரு இந்த சத்தியத்தினுடைய ஒரு மகத்துவம் ஒரு கண்ணியம் ஏன்னா இது லேசானது அல்ல என்பதையெல்லாம் உணர்த்துவதற்காகத்தான் இப்படி ஒரு செட்டப் செய்யப்பட்டிருக்கிறது, ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, இப்ப அல்லாஹு தஆலா அடுத்த ஆயத்துல சொல்கின்றான், இப்ப அவங்க சத்தியமும் பண்ணிட்டாங்கட்டே வைங்களே, சத்தியம் பண்ணிட்டாங்க, எஸ் நாங்கள் இதுதான் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டது, ஒப்படைக்கப்பட்ட யாவற்றையும் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ண பிறகும் கூட அல்லாஹ் என்ன சொல்கின்றான், அவர்கள் சத்தியம் செய்ததில் தவறு இருப்பதாக நீங்கள் கண்டறிந்தால், செஞ்ச சத்தியத்தில் கோளாறு இருக்கி அப்படின்னு நீங்கள் விளங்கிட்டீங்கன்னு வைங்க, இப்போ வந்தாங்க பேப்பரை பிரித்து பார்த்தாங்க அவர் எழுதிக்கிற சாமான் இல்லை, ஆனால் அவங்கள்ட்ட கேட்க சொல்லிட்டாங்க இல்லை அவர் தந்தது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், சொல்லிவிட்டார்கள். ஆனால் பிறகு காணாம போன ஒரு சாமான் மக்கால ஒருவர் இடத்துல கண்டெடுக்கப்படுகின்றது, ஒருவர் மக்கால என்ன செய்கின்றாரு அந்த சாமானை வச்சிருக்கிறார். இப்ப அம்ருபின் ஆஸ் ரதியல்லாஹுன்னு அவங்க அந்த மூத்தாம் போன சஹாபியினுடைய சொந்தக்காரர், அவங்க மக்கா போன நேரம் பாக்குறாங்க இவர் என்ன செய்யறாரு இந்த சாமானை ஒரு ஆள் மக்கால வச்சு கொண்டிருக்காரு, இது எப்படி உங்களுக்கு எங்கால கிடைச்சி, இன்ன ரெண்டு பேர் வித்தாங்கன்னு சொல்லி இந்த ரெண்டு பேர்ட பேரை சொல்லியே சொல்லிட்டாங்க, யாரே தமிமுத்தாரியும் அதே போல அதிகிபுனு பத்தா என்ற ரெண்டு பேரும் கொண்டாந்து என்ன செஞ்சாங்க வித்தாங்க என்று பேரை சொல்லியே சொல்லிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு ஊர்ஜிதம் ஆயிட்டு இவங்க போய் தான் சொல்லிக்கிறாங்க, வந்து நபியிடத்துல முறையிட்டாங்க, ரசூல்லா அவங்களை கூப்பிட்டு வந்து என்ன செய்தார்கள், சத்தியம் செய்ய சொன்னார்கள், அவங்க சத்தியம் செஞ்சாங்க, ஆனா பிறகு குடும்பத்தவர்களிடம் சத்தியம் செய்யுமாறு சொல்லப்பட்டது. அவங்க சத்தியம் செஞ்சாலும் குடும்பத்தவர்கள் ஒப்போசிட்டா சத்தியம் செய்வாங்கண்டா, அப்ப யாருடைய சத்தியம் அங்கு ஏற்றுக்கொள்ளப்படும், குடும்பத்தவர்களுடைய சத்தியம் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லைங்களா, அதுலேயும் அல்லாஹ் என்ன சொல்கின்றான், குடும்பத்தவர்களும் என்ன செஞ்சிடக்கூடாது, அநியாயமாக சத்தியம் பண்ணிடக்கூடாது. இல்லைங்களா, இப்ப சிலாக்கள் வாப்ப 10 ரூபா விட்டுட்டு போறாண்டா, இல்ல 20 ரூபா சொல்லி பார்ப்போம், 15 சரி கிடைக்கும்னு யோசிப்பாங்க, 20 ரூபாவை என்ன செய்வோம் நாங்கள் சொல்லி பார்ப்போம், அப்ப ஒரு 15 ரூபாவது என்ன செய்வோம். சகோதரர்களே, இப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது. இப்ப ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் நடத்துற நேரம் எங்களுக்கு அதுல தேவைப்பட்டது வந்து ஒரு 100 ரூபாண்டு வைப்போமே, 100 ரியால் எங்களுக்கு தேவைப்படுது, ஓகே ரிக்வஸ்ட் பண்ணுங்க 100 ரியால் தேவை. இப்போ என்ன ஃபிக்ரா பண்ணுறாங்கன்னு சொன்னால், இல்லை ஒரு 150 சொல்லுவோம், மற்ற பேலன்ஸை நாங்கள் என்ன செய்வோம் எங்களுக்கு எடுத்துக்கொள்வோம், எங்களுக்குன்னு அவருக்கு இல்லை எங்கட ஒரு ப்ரோக்ராமுக்குன்னு சொல்லுங்களே, இது சரியா இது இல்லை, இது பொய்ய சொல்லி அதை அறவிட்டதா போகும். அப்போ எனவே யாரெல்லாம் பொய்ய சொல்லி அறவாடு செய்வார்களோ அவர்கள் பாவிகள். ஏன்னா உண்மையிலே 100 ரியால் தேவைப்படுவது, எஸ் 100 ரியால் கேளுங்க, நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்லை. இல்ல 100 ரியால் இது சந்தர்ப்பம், 125 போட்டு என்ன செஞ்சிருவோம், ஒவ்வொருத்தட்ட 25 ரூபா கழட்டி எடுத்துருவோம் நினைச்சாருண்டா, இது வந்து போட்ட கணக்கில் இவர்கள் என்ன செய்து விட்டார்கள், ஏமாற்றம் செய்து விட்டார்கள். ஏமாற்றி எடுக்கும் பொருளாதாரம் ஹலால் ஆகுமா, ஒரு நாளும் ஹலாலாக ஆக மாட்டாது. சரி, இப்ப அல்லாஹு தஆலா என்ன சொல்கின்றான், இந்த குடும்பத்தவர்கள் வந்து அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் போது அவங்க என்ன செய்யணுமா, லஷஹாதத்துனா அஹக்கு மின் ஷஹாதத்திஹிமா, அவங்களோட சாட்சியை விட எங்களுடைய சாட்சி வந்து உண்மையானது என்பதையும் அவர்கள் கூறி, வமஅஸதைனா, நாங்க இதுல அநியாயம் செய்யல, நாங்க எல்லாம் மீறி நடக்கல, அப்படி நடந்தால் இன்னா இதல்ல மினல் லாலிமீன், நாங்க அநியாயக்காரர்களாக ஆகிவிடுவோம் என்று தங்களை பார்த்து தாங்களே கூறிக்கொள்ளட்டும். அப்ப சாட்சி அவங்க சொல்றாங்க பொய் என்றது குடும்பத்தவர்களுக்கு தெரிந்தால் அதற்கு எதிராக குடும்பத்தவர்கள் சாட்சி சொல்லி அந்த சாமான என்ன செய்ய முடியும், வலுக்கட்டாயமாக வாங்கி எடுக்க முடியும். ஆனா குடும்பத்தவர்களும் என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்க காவிர்கள் அதனால எதை வேண்டாலும் சொல்லி நாங்க என்ன செஞ்சிருவோம் சாட்சி எடுத்துருவோம் சொல்லி அப்படி கூட செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் நீங்களும் குற்றவாளிகள் என்று அல்லாஹு தஆலா உணர்த்தி விட்டு, ஜாலிக அதினா ஐயா தூ பிஷஹாதத்தி அலா வஜிஹா ரெண்டு முக்கியமான காரணத்தை அல்லாஹ் சொல்றான், ஏன் இந்த சட்டம் சகோதரர்களே, ஜாலிக் அல்லாஹ் இப்ப காரணம் சொல்றான், ஏன் இப்படி நாம் சட்டம் போட்டிருக்கிறோம், சாட்சி வைக்கணும், சத்தியம் பண்ணணும், சத்தியத்துக்கு எதிராக குடும்பத்தவர்கள் சத்தியம் பண்ணணும், இப்படி எல்லாம் நாங்கள் சட்டம் போட்டதுக்கு காரணம் என்ன, ذلك ادنا ايتو بالشهادتي على وجهها இப்படி எல்லாம் சட்டம் இருந்தா தான் அல்லாஹ் சொல்றான் உரிய முறையில் என்ன செய்வார்கள் சாட்சியை நிரூபிப்பார்கள் தமிழ்ல என்ன போட்டிருக்கு பாருங்க தர்ஜமால இவ்வாறு செய்வது அவர்களுடைய சாட்சியத்தை முறைப்படி கொண்டு வருவதற்கு சாட்சியத்தை இப்படி எல்லாம் இருந்தா தான் என்ன செய்வாங்க முறைப்படி வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியும் நாங்க போய் சொன்னா குடும்பத்தவர்கள் அதை கண்டுபிடித்தால் குடும்பத்தவர்கள் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்வார்கள் சமுதாயத்தில் நாங்கள் பொய்யர்கள் என்று என்ன செஞ்சிருவோம் ஆகிருவோம் சகோதரர்கள் இதுவே ஒரு கேவலமாக போயிடும் இதுவே ஒரு கேவலமாக என்ன செஞ்சிடும் அவர்களுக்கு ஆகிவிடும் பிறகு அல்லாஹ் சொல்கிறான் அல்லது அவர்களும் பொய் சத்தியம் செய்திருந்தால் அது மற்றவர்களின் சத்தியத்திற்கு பின்னர் மறுக்கப்படும் என்பதனை அவர்கள் பயப்படுவதற்கும் இது சுலபமான வழியாகும் அப்ப அவங்களுக்கு பயமும் இருக்கும் இப்ப நாங்க சத்தியம் பண்ணி அந்த சத்தியம் பொய்ன்னு குடும்பத்தவர்கள் சத்தியம் பண்ணிட்டாங்கண்டா சட்டத்தில் கோர்ட்ஸில் யாருடைய சத்தியம் ஏற்றுக்கொள்ளப்படும் குடும்பத்தவர்களுடைய சத்தியம் தான் ஏற்றுக்கொள்ளப்படும் இப்ப இந்த இடத்துல வந்து சத்தியம் யாருடைய சத்தியம் ஏற்றுக்கொள்ளப்படுவது அவரும் சத்தியம் பண்றாரு இவரும் சத்தியம் பண்றாரு அல்லாஹ் சொல்றான் இந்த இடத்துல நீங்க குடும்பத்தவர்களுடைய சத்தியத்தை தான் என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப அவங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு சட்டம் இருக்குது நாங்க சத்தியம் பண்ணி எங்களுக்கு எதிராக குடும்பத்தவர்கள் சத்தியம் பண்ணிட்டாங்கன்னா அந்த சத்தியம் தான் என்ன செய்யப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்ப சமுதாயத்தில் எங்க பேர் என்ன செஞ்சிடும் நாசமா போயிடும்னு சொல்லி இந்த பயத்திலேயாவது என்ன செய்வான் உண்மையை சொல்லுவான் எனவே சகோதரர்களே அப்ப சட்டங்களை அல்லாஹு தாலா ஏன் நான் வலுப்படுத்தி இருக்கின்றேன் ஏன் அதை நாங்கள் ஸ்ட்ராங் ஆக்கி இருக்கிறோம் என்ன காரணம் அப்பதான் விஷயம் என்ன செய்யும் ஒழுங்காக நடக்கும் இதுதான் காரணம் என்பதை அல்லாஹ் என்ன செய்கின்றான் அங்கு நிரூபணம் செய்து விட்டான் அன் துரத் ஐமானும் பஅத ஐமானிஹிம் வத்தகுல்லாஹ வஸ்மஉ மக்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்கள் செவிசாய்த்து நடங்கள் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன் கெட்டவர்களை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் அல்லாஹு தாலா கெட்டவர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் என்று அல்லாஹு தாலா அந்த வசனத்தை என்ன செய்கின்றான் கூறி முடிக்கின்றான் எனவே சகோதரர்களே இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா பிரதானமாக எங்களுடைய விவகாரங்களில் சாட்சிகளை நாம் நிரூபிக்க வேண்டும் என்பதை என்ன செய்கின்றான் அல்லாஹ் சட்டமாக சொல்கின்றான் அப்ப சாட்சிகளை நிரூபிப்பதன் மூலமாக காரியங்கள் செவ்வனே நடப்பதற்கு என்ன செய்யும் வாய்ப்பு இருக்கும் அந்த சாட்சி எப்படி இருக்க வேண்டும் நேர்மையானவர்களாக நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் ரெண்டு சாட்சி இருந்தா போதும் இப்ப எங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துல ரெண்டு சாட்சி அல்ல திருமண விபச்சார குற்றத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னோம் அங்கு நாலு சாட்சிகள் வேணும் ஒரு திருமண ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு என்ன ரெண்டு சாட்சிகள் வேணும் இப்போ ரமலான் தலைப்புறையை கண்டதாக நபி அவர்களிடம் வந்து ஒரே ஒரு சஹாபி சொன்னாருங்க ஒரு சாட்சியை வச்சு நபி என்ன செஞ்சாங்க அந்த இடத்துல வந்து ரமலானை நோன்பை நோட்குமாறு சொன்னார்கள் அப்போ எனவே இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் இஸ்லாம் வெவ்வேறு வித்தியாசமான சட்டங்களை என்ன செய்திருக்கின்றது சொல்லி இருக்கின்றது எந்த இடத்துல எத்தனை சாட்சிகள் நிரூபிக்குமாறு சொல்லப்பட்டதோ வைக்குமாறு சொல்லப்பட்டதோ அதை என்ன செய்யணும் நாங்கள் கவனத்தில் எடுக்கணும் சரி அடுத்தது இந்த ஆயத்திலிருந்து நாம் பெறக்கூடிய முக்கியமான ஒரு சட்டம் தான் முஸ்லீம் அல்லாதவர்களை சாட்சிகளாக நிரூபிக்கலாமா நியமிக்கலாமா என்றால் எஸ் நிர்பந்தமான சூழ்நிலைகளாக இருந்தால் என்ன செய்யலாம் அவர்களை நியமிக்கலாம் சாட்சிகளாக நிர்பந்தம் இல்லாவிட்டால் என்ன செய்யணும் முஸ்லீம்களாகத்தான் நியமிக்க வேண்டும் அப்ப எந்த உலமாக்கள்லாம் நியமிக்க கூடாது என்று சொல்கிறார்களோ அவங்க இந்த ஆயத்தை பத்தி சொல்றாங்க இது மாற்றப்பட்ட ஒரு ஆயத்து இந்த ஆயத்தினுடைய சட்டம் என்ன செய்யப்பட்டு விட்டது மாற்றப்பட்டு விட்டது நிர்பந்த சூழ்நிலைக்கு எல்லாம் அனுமதித்தாதான் இல்லா இருந்தாலும் வேறு பல இடங்கள்ல அதாவது உங்களில் இருக்கக்கூடிய நேர்மையான சாட்சிகள் என்பதை எல்லாம் சொல்கின்ற காரணத்தால இது என்ன செய்யாது ஆனா அது மாற்றப்பட்டது என்பதற்கு நேரடியான வேறு வசனங்கள் இல்லாத காரணத்தால அறிஞர்கள் என்ன செய்யல அதை ஏற்றுக்கொள்ளவில்லை சகோதரர்களே குர்ஆனுடைய வசனங்களில் இந்த ஆயத்துக்கு தஃப்ஸீர் எழுதும் போது உலமாக்கள் சொல்லக்கூடிய செய்திகளில் ஒன்றுதான் குர்ஆனுடைய வசனங்களில் மிகவும் சிக்கலான அதாவது இமாம் மக்கி என்று சொல்வர் சொல்றாரு ஆதியில் ஆயா மின் அஷ்கலிமா ஃபில் குர்ஆன் குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனங்களில் இதனுடைய கருத்து என்ன இதனுடைய விளக்கம் என்ன இதனுடைய சட்டங்கள் என்ன என்பதை தீர்மானிப்பதில் ஒரு மிகவும் சிக்கலான ஒரு வசனம் தான் இந்த ஆயத்தைன்னு சொல்லி குர்ஆன் இருக்கக்கூடிய வசனங்கள்லேயே உலமாக்களுக்கு தீர்மானங்கள் எடுப்பது என்ன மிகவும் சிக்கலான ஒரு வசனமாக இந்த வசனம் தான் குர்ஆனிலே இருக்கிறது என்று என்ன இந்த வசனத்துடைய நிலப்பாட சொல்கிறார் எனவே மார்க்க சட்டங்களை குர்ஆன் வசனங்களிலிருந்து பெறும்போது மார்க்க அறிஞர்கள் எவ்வளவு கவனமாக எவ்வளவு நுணுக்கமாக இந்த சட்டங்களை எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள், இன்றைக்கு தர்ஜமத்தில் குர்ஆனை வாசித்து உடனே சட்டம் சொல்றாக்கெல்லாம் ஐக்கிறாங்க. நிஜா பெரிய முஃப்திமார் என்ன குர்ஆன் தர்ஜமாவை நேரடி வச்சு அல்லாஹ் இப்படி சொல்றாங்க, ஹலாஸ் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி சகோதரர்களே, தர்ஜமத்தில் குர்ஆனை நாம் வாசிக்க வேண்டும். அதில் நாம் இரண்டாம் கருத்தில் இருக்கக்கூடாது. நாலாந்த வாழ்க்கையில் டெய்லி வாசிப்பதற்குரிய ஒரு நூலாக அல்லாஹ்வுடைய வேதத்தை கண்டிப்பாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு பேஜாவது என்ன செய்யணும், வாசிக்கப்படணும், அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று ஆய்வு செய்யப்படணும். ஆனால் அதில் நாங்கள் விளங்குறத வச்சு என்ன செஞ்சிடக்கூடாது, இறுதி முடிவாக எடுத்துட்டு சட்டமாக நாம் சமுதாயத்துக்கு சொல்லிவிடக்கூடாது. அதை உலமாக்களை அணுகி இந்த சட்டம் இப்படித்தானா, இந்த சட்டம் இப்படித்தானா, ஏதா எத்தனையோ சகோதரர்கள் குர்ஆன் ஆயத்தை வாசித்து பிழையாக அதனுடைய சட்டத்தை விளங்கிய பல உதாரணங்கள் இருக்குது. குர்ஆன் ஆயத்தை வாசித்து மூலம் இப்படி ஒரு சட்டம் இந்த ஆயத்தில் இருக்கின்றது அவங்க சொல்றாங்க, ஆனால் அந்த ஆயத்தில் அப்படி ஒரு சட்டம் கிடையாது. அந்த ஆயத்தில் என்ன, அப்ப எப்படி விளங்கியிருக்கிறார்கள் என்றால் ஆயத்தை தவறாக புரிந்திருக்கிறார்கள். சில சமயத்தில் எங்களுக்கு தெரியும் சில ஆயத்துக்கள் காபிர்களை பார்த்து பேசக்கூடிய ஆயத்தா இருக்கும். இந்த ஆயத்துக்குள்ள கொண்டாந்து நாங்கள் என்ன செய்யக்கூடாது, முஸ்லீம்களை பார்த்து சொல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடாது. சில வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது ஜிஹாது போன்ற ஒரு பெரிய அமல்களுக்கு சொல்லப்பட்டதா இருக்கும். அதை கொண்டு வந்து நாங்க வேற அமல்களுக்கு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சில சட்டங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கும், இந்த நிலைமையில உள்ள சட்டம் தான் சொல்லி, இன்ன சமுதாயத்தில் உள்ள குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு சொல்லப்பட்ட சட்டம். ஆனா அதை சில சமயத்துல விளங்காம என்ன செஞ்சிருவாங்கன்னு எல்லாருக்குரிய சட்டம் மாதிரி என்ன செய்வாங்க, பொதுவாக ஆக்கி விடுவார்கள். அப்ப குர்ஆனுடைய தர்ஜமாவை நாம் வாசிக்க வேண்டும். விசேடமாக சட்ட வசனங்கள் வருகின்ற போது சகோதரர்களே, சுன்னாவுடைய நிழலில் நபி அவங்க இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க, அதே போன்று உலமாக்கள் தஃப்ஸீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க என்பதை எல்லாம் பார்த்து தான் நாம் என்ன செய்யணும், சட்ட ரீதியான தீர்மானங்களுக்கு வர வேண்டும். அல்லாஹு தஆலா நாம் கற்றெழுதிலிருந்து பயன்பெற்ற மக்களாக எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. எனவே சூரா மாஇதாவினுடைய சட்ட வசனங்களில் இறுதியான வசனமாக இந்த வசனம் இருக்கின்றது. சகோதரர்களே, சூரா மாஇதா மொத்தமாக 120 வசனங்கள். இன்றைய தினத்தில் நாம் 108 வசனம் வரைக்கும் இதை செய்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். சொல்லப்படக்கூடிய விளக்கங்களை சகோதரர்களே, வெறுமனே இந்த இடத்தில் நாம் கேட்டோம் போனோம் என்று இல்லாமல் கொஞ்சம் இந்த சட்டங்களை உள்வாங்கி சட்டங்களை தெரிந்த லோயஸாக என்ன எங்களை நாங்கள் ஆக்கிக்கொள்ள பார்ப்போம். அப்படித்தானே, அந்த லோயஸ் மாற சொல்லலை, இஸ்லாமிக் லோயஸ் மாற நான் சொல்கிறேன்னா, அதாவது மார்க்க ரீதியான சட்டங்களை, அல்லாஹ்வுடைய சட்டங்களை என்ன செய்ய முடியாது, மாற்றங்களை கொண்டு வர முடியாது. அல்லாஹு தாலா எதை சட்டமாக்கினானோ அது அவனுடைய சொந்த விருப்பப்படி தான் அந்த சட்டங்களை போட்டிருக்கிறான். யார்கிட்டையும் ஐடியா கேட்டு இப்படி ஒரு சட்டத்தை நான் எப்படி போடட்டுமான்னு கேட்டால என்ன செய்யலை, அல்லாஹ் சட்டம் போடலை. ஒவ்வொரு காரியத்தினுடைய ஆழ நீளத்தை மிக ஆழமாக அறிந்து தான் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான். எனவே மூமீன்களை பொறுத்த வரைக்கும் சமயம்னா அல்லாஹ் சட்டம் போட்டானா அதை கேட்டோம், அதற்கு நாம் கட்டுப்பட்டோம் என்பதுதான் அவர்களுடைய ஈமானின் முடிவாக இருக்கும். எனவே குர்ஆனுடைய இந்த சட்டவசனங்கள் இருந்து பயன்பெற்ற மக்களாக எம் அனைவர்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.